புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் காலநிலை மாற்றமும் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றுப்புற சூழல் தினத்தை நம்ம உலக அளவில் கடைபிடிச்சிட்டு வர்றோம். சுற்றுப்புற விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதை பற்றின ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்கறத நோக்கமாகவும் இந்த தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த தினத்தில் நம்ம மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் ஐயா, உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் சரவணன். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் மூத்த உதவி பேராசிரியராக சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறேன்.
ஐயா, நான் சொன்னது போல உலக சுற்றுச்சூழல் தினத்தை நம்ம ஜூன் 5ஆம் தேதி கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவங்கையா இருக்கு? இதுக்கான சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்கா?
ஒவ்வொரு வருடமும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது வந்து ஐநா சபையினால் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புனால் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் இயற்கை சார்ந்த இயற்கையினுடைய பாதிப்புகளினால் விளையும் விளைவுகளையும், இயற்கை பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான பருவகால மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், அதே போல் சுற்றுச்சூழலை காக்கும் விதத்திலும் இந்த சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது இயற்கையில் வந்து ஒன்றோடு ஒன்று சார்ந்துதான் அனைத்தும் இயங்கி கொண்டு வருகின்றன. உதாரணத்துக்கு வந்து உணவு, நீர், காற்று, இதுக்கெல்லாம் முக்கியமானது மரம். மரம் இல்லைன்னா கிடைப்பதற்கு உயிரினங்களுக்கு கடினமாக ஆகிவிடும். அதனால் இந்த இயற்கை வளங்களை நாம் அழிக்காமல் எப்படி காக்கப் போகிறோம், இயற்கை வளங்கள் குறைந்து விட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது வந்து ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்னாடியே வள்ளுவர் பாடி வச்சிருக்காரு. இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது. எது நல்ல நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. எந்த நாடு எல்லா இயற்கை வளங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளதோ அந்த நாடு தான் சிறப்பான நாடு, வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். எந்த நாடு மற்ற நாடுகளின் இயற்கை வளங்கள் கிட்ட கையேந்தி நிற்குதோ அது நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு குறள்லையும் வந்து அழகாக ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார், எது சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இயற்கை வளங்களை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர்த்தி இருப்பார். உரு பசியும் ஒவ்வாப்பினியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு. உரு பசி அதாவது பசி கொடுமை இல்லாத நாடு, பிணி இல்லாத நாடு, பகைகள் இல்லாத நாடு, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இயற்கை வளங்கள் நிறைந்து இருக்கணும். இயற்கை வளங்கள் நிறைந்தலைன்னா அந்த நாட்டுக்குள்ளாரையே குழப்பங்கள்லாம் வந்துடும், நோய்கள் அதிகமாக வந்துவிடும், பசி பஞ்சம் அதிகமாக வந்துவிடும். அதனால் உரு பசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். ஒவ்வொரு வருடமும் இந்த யுனைடெட் நேஷன் ஐநா சபையினால் வந்து நம்ம வந்து இந்த தினத்தை அனுசரிக்கிறோம் இல்லையா, அதுக்கான கருத்துரு அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. இந்த வருடத்தெரிய கருத்துரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ரெஸ்டோரேஷன், டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ட்ரவுட் ரிசைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நிலம் மறுசீரமைப்பு, அதே போல் வந்து பாலைவனம் ஆக்காத இருக்கிறது நிலத்தை வந்து வறட்சி ஆக்காமலும் பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தும் விதமாக தான் இன்றைய வருடத்தினுடைய கருத்துரு அமைந்திருக்கிறது. அதேபோல் இன்றைய வருடத்தினுடைய 2024 ஜூன் 5 தேதியினுடைய முழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எங்கள் நிலம் நமது எதிர்காலம், இதுதான் வந்து இதனுடைய முழக்கம். அதனால் வந்து நமது பூமியை சுற்றுப்புற வளங்களை பாதுகாத்து அதில் மாசு ஏற்படுத்தாமல் நிலத்திலும் சரி நீரிலும் சரி மற்ற நெகிழினால் ஏற்படும் மாசுகளையும் நாம் ஏற்படாமல் செய்து விட்டோமேயானால் நாம் இருக்கும் இடமே சொர்க்கமாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
ஐயா, இப்போ நம்ம ஒரு அசாதாரணமான காலநிலை மாற்றத்தினுடைய காலகட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலநிலை மாற்றத்தினுடைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழலில் ஏதாவது மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்னென்னவாலாம் காரணமாக இருக்கக்கூடுங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அதாவது இன்றைக்கி சுற்றுச்சூழல்னால் வந்து இயற்கை வளங்கள், இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா, நான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டார் போல் உணவு கிடைக்காது, நீர் வளங்கள் குறைந்துவிடும், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, அதாவது உயிரினங்களாகிய பறவைகள் விலங்குகள் மனிதர்களுக்கும் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை, அந்த ஆக்சிஜனுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது வந்து மரம், மரம் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு, மழை வளத்தையும் அதான் கொடுத்துட்ருக்கு, உணவையும் அதான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இந்த சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும். அப்படி பேணி காக்காத பட்சத்தில் பருவகால மாற்றங்கள், அதாவது வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டு இருக்கோம், ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, ஒரே நாளில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 110 டிகிரிக்கு அதிகமாக வெயில் காயுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் அடிக்கடி கேள்விப்பட்டதாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பருவகால மாற்றங்கள், அசாதாரண பருவகால மாற்றங்கள். ஏன்னா முன்னாடிலாம் வந்து நல்ல மழை வந்து மழை காலத்தில் நல்ல மழை பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும், குளிர்காலத்தில் குளிர் இருக்கும். அது இல்லாமல் அந்த பருவ காலங்கள்லாம் மாறுதுன்னா நாம் இயற்கை வளங்களை குறைத்து கொண்டிருக்கிறோம், காடுகளை குறைத்து கொண்டிருக்கிறோம், இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த பருவகால மாற்றங்கள் எல்லாம் இயற்கையினால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன.
ஐயா, இப்போ இந்த சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பாதிப்படையுதுங்க ஐயா, அதற்கு என்னென்ன காரணங்கள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா.
அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து காற்று எடுத்துப்போம், காற்றில் அதிக அளவாக மாசு ஏற்படுதுன்னா இன்றைக்கி காரணம் வந்து மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கத்தினால வாகனங்கள் பெருக்கிருச்சு, வாகனங்கள் பெருக்கத்தினால தொழிற்சாலைகளும் அதிகமாயிருச்சு, தொழிற்சாலைகள் அதிகமாகிறதுனால அங்கிருந்து வரக்கூடிய கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, மற்றபடி கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி நிறைய வந்து நச்சு வாயுக்கள் எல்லாம் வந்து பூமி மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து காற்று மாசு அடைஞ்சு போகுது. அதே போல் வந்து நமக்கு வந்து வளிமண்டலத்தில் வந்து 78% நைட்ரஜனும் 22% வந்து 21% ஆக்சிஜனும் இருக்குது, மற்ற வாயுக்கள் வந்து 1% இருக்குது. இதை வந்து தாவரங்கள் தான் வளிமண்டலத்தில் அந்த நிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. இந்த தாவரங்கள் அழிஞ்சு போச்சுன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடினுடைய உற்பத்தி அதிகமாயிரும். ஏன்னா உயிரினங்கள் வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எனும் கரியமலை வாயுவை தாவரங்கள் தான் உணவு தயாரிப்பதற்கு தானே உண்டு வெளியே வந்து ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது, நாம் சுவாசிக்கக்கூடிய நல்ல பிராணவாயுவை வெளியேற்றுகிறது. இப்போ தாவரங்கள்லாம் குறைஞ்சிச்சின்னா என்னாகும், பிராணவாயுவும் கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிரும், அதிகமாயிடுச்சுன்னா காற்று மாசுபட்டு போய்விடும், எந்த காற்றை நம்ம சுவாசிக்க முடியும். பிறகு நீர்நிலைகள்லாம் இன்றைக்கி வந்து நிறைய மாசுபட்டுக்கிட்டே இருக்குது, அது நீரும் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகிழி இன்னைக்கு வந்து எளிமையாக பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து நெகிழியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த நெகிழியெல்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கு வந்து மறு சுழற்சி செய்வதற்கு ஒரு சில, அதாவது ஒரு குறிப்பிட்ட நெகிழியை தவிர மற்ற நெகிழி எல்லாம், பெரும்பாலான நெகிழி எல்லாம் பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அதை மறுசுழற்சி செய்ய முடியாது. அது நிலத்திலேயே வந்து ஒரு 1000 வருடங்கள் 1000கணக்கான வருடங்கள் இருக்கும், அது நிலத்தினுடைய அந்த வளத்தை குறைத்து விடுகிறது. அதனால தான் வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது சொல்லுவோம். அதே போல் வந்து அந்த பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து இருதயத்திலையும் நுரையீரலையும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து நெகிழியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் இதெல்லாம் கூட வந்து நெகிழி பையில் கட்டித்தராங்க. இப்போ சூடாக கட்டித்தரும் பொழுது அதில் உள்ள பிளாஸ்டிக் அந்த கெமிக்கல் உருகி அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பார் கூடிய ரசம் கூடையே கலந்து நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துலேயும் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்து இருக்கிறது என்பது தான் வந்து வேதனைக்குரிய ஒரு உண்மையாக இப்போது நான் தெரிவித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம உடம்புக்குள்ளாரையும் வந்து ரத்தத்தில் பிளாஸ்டிக்கினுடைய அளவு மைக்ரோ அளவில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து இன்றைக்கி வர நோய்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணமாக பின்னாளில் அமைந்துவிடும். அதனால தான் நம்ம சந்ததிக்கு வந்து நாம் நல்லது செய்ய வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை காக்க வேண்டும்.
ஐயா, இப்போ இந்த நெகிழிப்பை பயன்படுத்துறதுனால சுற்றுப்புறம் எப்படியெல்லாம் மாசடையுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தரக்கூடிய நெகிழிப்பையை நம்ம மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தலாமா? அப்படி செய்யும் பொழுது சுற்றுப்புறம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது அதை பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இருக்கிற பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் வந்து பிளாஸ்டிக்னுடைய உபயோகத்தை குறைக்கணும்னு, இனி உற்பத்தி பண்ணாமல் வந்து அதை வந்து அதனுடைய உற்பத்தி மேனுஃபேக்சரிங் லெவல்லையே வந்து அதை குறைக்க முயற்சி பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மறுசுழற்சி பண்ணணும்னா வந்து எல்லா பிளாஸ்டிக்கையும் வந்து மறுசுழற்சி பண்ண முடியாது. அப்படி மறுசுழற்சி பண்ண முடியாத பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த சாலை அமைப்பதற்கு உபயோகப்படுத்திக்கிறோம். அதில் வந்து கான்க்ரீட் மாதிரி வந்து செய்வதற்கு வந்து நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் இதை வந்து ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்தி கொண்டு இனிமேல் வரும் நெகிழியினால் வரும் பாதிப்புகளை வந்து தடுக்கக்கூடிய விதமாக நெகிழியே பயன்படுத்தக்கூடாது என்ற விதமாக நாம் வந்து அதுக்கான முயற்சியெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சில நெகிழி சில பேர் வந்து இவ்வளோ மைக்ரான் இருந்தால் இதை வந்து மறுசுழற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நெகிழிகளை உபயோகப்படுத்தலாம். மற்றபடி அதற்கு மேலுள்ள அந்த மைக்ரான் அளவுக்கு மேல் உள்ள நெகிழிகளை நாம் பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக உள்ள நெகிழிகளையெல்லாம் இன்றைக்கி சாலைகள் அமைப்பதிலும் மற்ற உபயோகமான பொருட்களை செய்வதிலும் வந்து நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதை மேலும் பயனுள்ளதாக எப்படி மறுசுழற்சி செய்ய முடியும் என்பதற்கான ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன.
ஐயா, இப்போ ஒரு சுற்றுப்புறம் அப்படின்னு சொன்னாலே வீடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம், வயல், குறிப்பாக நீர்நிலைகள், ஆறு, ஏரி, இவைகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் நம்ம சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுற்றுப்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீர்நிலைகள் பொதுவாக எப்படியெல்லாம் பாதிப்படையுது, அதுக்கு என்னவெல்லாம் காரணிகளாக இருக்குங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
சிறு பஞ்சமூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டைய தமிழ் நூலில் ஒரு அழகாக வந்து ஒரு செய்யுள்ள சொல்லியிருப்பாங்க. யார் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா வந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உடுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடு கிணற்றோடு இவ்வைம்பார் பட்டான ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளம் தொட்டு, அதாவது குளத்தை வெற்றவன், குளத்தை சுற்றி வந்து வரப்பு அமைக்கிறவன், உள்ளே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க நிலத்தை வந்து சீர் பண்ணுறவன், அந்த நிலத்தை சீர் பண்ணி அதில் பயிர் வச்சு அதுக்கு வந்து நீர் ஆதாரத்துக்காக கிணற வெட்டுறவன், இவங்கள்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறோம், குளத்தையும் வெட்டுறது கிடையாது, கிணறையும் வெட்டுறது கிடையாது, நிலத்தையும் சுத்தம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து யார் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அப்படின்னு எழுதி வச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் பண்ணுறவங்களை பார்த்தா சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி யாருமே தெரியல இல்லையா. அதனால் வந்து நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை வந்து நம்ம பேணி காத்தா தான் நிச்சயமாக வந்து நம்ம நீர்நிலைகளையும் சரி அந்த நல்ல மரங்களை பாதுகாப்பதனாலும் மற்றபடி வந்து காற்று மாசுபடுத்தாமல் இருப்பதாலும் நம்மளுடைய சுற்றுப்புறம் நன்றாக இருக்கும். ஏன்னா வந்து நோய் வராது, ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். இப்போ வந்து ஒரு பகுதியில் வந்து நல்ல அடர்த்தியான மரங்கள்லாம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல காற்று மாசு அதிகமாக வராது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வரக்கூடிய காற்று மாசை வந்து அந்த மரங்கள் வந்து தன்னகத்தே எடுத்துக்கொள்ளும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வந்து அது இழுத்துக்கும். பெரிய பெரிய அதிர்வுகள் இருந்தாலும் அது மரம் வந்து அந்த அதிர்வுகளையும் வந்து தானே உறிந்து கொள்ளும் தன்மை உடையது அதற்கு. அதே போல் வந்து மரம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக உள்ளது. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டா போல உணவுக்கு அடிப்படையாக உள்ளது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எல்லா உயிரினங்களும், பெரும்பாலான உலகியல் உயிரினங்கள் அனைத்தும் தாவரங்களை தான் சார்ந்திருக்கின்றன. அதாவது அசைவ உணவு சாப்பிட்றோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அசைவ உணவு வந்து வெறும் 10% இல்லை வந்து 15% தான். மற்ற 85% வந்து தாவரங்களை நம்பி தான் உணவு இருக்கிறது. எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட கீரைகள், காய்கறிகள், கனிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தாவர வகை தான். அதே போல் விலங்குகளும் சரி, நிறைய விலங்குகள் வந்து தாவரத்தை வந்து தான் முன்னிட்டுருக்கு. அதே போல் பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் இதெல்லாம் கூட வந்து தாவரத்தை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதே போல் வந்து ஒரு மரம் இருக்குன்னா அது வந்து பல உயிர்களுக்கு இருப்பிடமாக, வாழ்விடமாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பறவை வந்து அதில் கூடு கட்டும், அதே போல் பூச்சி இனங்கள் வாழும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நமக்கு வீடு அமைப்பதற்கும் இல்லை வந்து நமக்கு வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்வதற்கும் அது வந்து பலனாக இருக்குது. அதை தவிர வந்து முக்கியமாக வந்து ஆக்சிஜனை தந்துட்டுருக்கு. நம்ம வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜனையும் 21% ஆக்சிஜனையும் நிலைநிறுத்துறதுக்காக இந்த ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜன் இல்லாட்டி வளிமண்டலத்தில் ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து விடும். நம்ம வளிமண்டலத்தில் இந்த ஆக்சிஜனுடைய அடுக்கு இருக்குது இல்லையா, அது வந்து ஓசோன் படலம்னு சொல்லுவாங்க. அந்த ஓசோன் படலம் கிழிந்து விட்டது, அதாவது அண்டார்டிக் பகுதியில் கிழிஞ்சிருச்சு. அது கிழிஞ்சிட்டா என்ன டாக்டர் வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா வந்து சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அது நேரடியாக நம்மக்கிட்டே வந்து வந்துடும். நம்மக்கிட்ட வந்து நம்ம தோளில் படும்பொழுது அது என்ன ஆகும்னா வந்து அது கேன்சராக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து சுற்றுப்புறத்தை நாம் மதிப்போடும் கண்ணியத்தோடும் முக்கியமானதாகவும் கருதி பாதுகாக்க வேண்டும். அது நமக்கும் நல்லது, நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
ஐயா, இப்போ நம்ம வேளாண்மை விளை நிலங்களில் நிறைய செயற்கை ரசாயன உரங்கள், செயற்கை பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு விளைச்சலை எடுத்து அதனுடைய பயிர்களை நம்ம உண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அந்த வகையில் இந்த செயற்கை ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி நம்ம வேளாண்மை செய்யும் பொழுது இதனால் சுற்றுப்புறம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுற்றுப்புறம் எவ்வாறெல்லாம் பாதிப்படையுது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
நம்ம வந்து அதிகமான ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதனால வந்து நிலம் வந்து அந்த நேரத்தில் வந்து விளைச்சல் வந்து ஓரளவுக்கு வந்து பூச்சி இனங்கள்லாம் அழித்து நமக்கு வந்து விளைச்சல் அதிகமாக தந்தாலும் நாளடைவில், அதாவது ரொம்ப நாள், அதாவது ரொம்ப வருடங்கள் கழித்து பார்க்கும்பொழுது நிலத்தினுடைய அந்த வளம் குறைந்து விடுக்கும். பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் உபயோகப்படுத்தாமல் இயற்கை உரங்களை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு வந்து இந்த பூச்சி இனங்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். மற்றபடி மகசூல் அதிகமாக நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நிலம் வந்து மாசு அடையாமல் பார்ப்பதற்கு இந்த மாதிரி வந்து வேதித்தன்மை உள்ள உரங்களை வந்து நாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ வேதித்தன்மை உள்ள, அதாவது வந்து இந்த மாதிரியான செயற்கை உரங்கள்லாம் வந்து பயன்படுத்தும் போது நிலத்தடி நீரும் வந்து அந்த கெமிக்கலில் சேர்ந்து வந்து பாதிப்படுகிறது. அந்த கெமிக்கல்லாம் வந்து நிலத்தடி நீருக்கும் போயிட்டு இந்த நீர் ஆவியாகி மேலே போகும் பொழுது அது வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அமில மழையாக பெய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல் வந்து இந்த நிலத்திலிருந்து இந்த உரங்கள்லாம், செயற்கை உரங்கள்லாம் போடும் பொழுது நிறைய வந்து காற்றுலாம் வந்து மாசுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து காற்று மாசுபடும், அதனால் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பிராங்கியல் ஆஸ்துமா, அலர்ஜி, பிராங்கைட்டிஸ், நிமோனியா, அதே போல் வந்து டியூபர்குலோசிஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது.
ஐயா, இப்போ நம்ம நிறைய மின்சாதன பொருட்களை பயன்படுத்துகிறோம், குறிப்பாக கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன், சார்ஜர், எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டுருவோம். இதெல்லாம் மின் கழிவுகளாக மாறுது. இந்த மின் கழிவுகளை மாறும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு அவை எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்க ஐயா?
அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஈ கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரானிக் கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு குறு, அதாவது மண் வந்து எல்லாத்தையும் மக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது மண்ணுக்கு. இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்ப நாள் ஆகும். இப்போ நெகிழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகி தான் வந்து அது வந்து டிக்ரேடேஷன் ஆகும். அந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து ஒரு பொருள் வந்து இருக்கும் பொழுது அந்த இடத்தையும் அடைத்துக்கொள்ளும், அந்த இடத்துல வந்து அதுக்கான வளத்தையும் குறைச்சிரும். வளத்தையும் குறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அதுக்கு மேலே உள்ள காற்று வந்து தூய்மை இழந்து காணப்படும். அதற்கு கீழே உள்ள நிலத்தடி நீரும் வந்து தூய்மை இழந்து காணப்படும். அதனால் வந்து இ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் அப்புறப்படுத்துவதற்கு அரசு நெறிமுறைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த நெறிமுறைகள் பிரகாரம் தான் வந்து நம்ம வந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு செல்ஃபோன் உபயோகிக்கிறோம், அது வந்து கதிர்வீச்சு. எல்லாருக்குமே வந்து கதிர்வீச்சுனா தெரியும். கதிர்வீச்சுனால வந்து நிறைய ஏற்கனவே வந்து ஓசோன் மண்டலத்தில் அந்த வளிமண்டலத்தில் ஓட்டை விழுந்ததுனால ஓசோன் லேயரில் சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக வந்ததுனால அந்த ஒளி சிதறல் மூலமாக ரேடியேஷன் மூலமாக நமக்கு வந்து நம்முடைய செல்கள்லாம் பாதிக்கப்பட்டு கேன்சர் வருதுன்னு சொன்னோம், புற்றுநோயாக வருகிறது. அதே போல் வந்து நம்ம வந்து செல்ஃபோன் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அதுவும் வந்து கதிர்வீச்சு ஏன்னா ரேடியேஷன்னால தான் அது வந்து வருது. ரேடியேஷன் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து அது பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தை போட்டிங்கன்னா அதிலிருந்து கதிர்வீச்சுகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கதிர்வீச்சு வந்து அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களை எல்லாத்தையும் வந்து பாதிக்கும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களை பாதிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து குறைப்பிரசவங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த ஈ கழிவுகளெல்லாம் அரசு என்னென்ன நெறிமுறைகள் விதித்திருக்கோ அந்த நெறிமுறைகள் படி நாம் அதை எப்படி முக்கியமாக அப்புறப்படுத்தணுமோ அந்த மாதிரி வந்து முக்கியத்துவம் கொடுத்து அப்புறப்படுத்தணும். இது வந்து நமக்கும் கேடு இல்லை, சுற்றுப்புறத்துக்கும் கேடு விளைவிக்கும். அதனால் வந்து இதை வந்து பார்த்து உபயோகமாக முக்கியமாக வந்து எப்படி என்ன நெறிமுறைகள்லாம் நம்ம பயன்படுத்தி அதை மறுசுழற்சி பண்ணணுமா இல்லை வந்து அதை வந்து எப்படி வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணுன்றது நம்ம அந்த நெறிமுறைகள்லாம் பார்த்து அதுபடி பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஐயா, இப்போ இந்த சுற்றுச்சூழல் எப்படியெல்லாம் பாதிப்படையுது, எப்படியெல்லாம் மாசுபடுது அப்படிங்கிறத குறித்து நிறைய தகவல்களை சொன்னீங்க. அந்த அடிப்படையில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை நம்ம கையாளணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது சுற்றுப்புறத்தை பார்த்துக்கணுன்றதை வந்து நம்ம செய்யக்கூடிய சாதாரண செயல், அதாவது வந்து நம்ம வந்து எந்த இயற்கையில் வந்து ஒன்றோடு ஒன்று சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னேன். அதாவது வந்து ஒரு தாவரத்தை சார்ந்து தான் மற்ற உயிரினங்கள் இருக்கிறது, மற்ற உயிரினங்களை சார்ந்து தான் மனிதர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் இந்த உலகியல் வாழ்க்கை. இது வந்து ஒரு சங்கிலி தொடர் போல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சங்கிலி தொடரில் ஒன்று அறுந்துருச்சுனாலும் இன்னொன்று வந்து விடுபட்டு போயிடும். விடுபட்டு போயிடுச்சுன்னா அதுக்கான வாழ்க்கை முறை ஃபுல்லாக முழுதுமாக மாறிவிட்டதானால் பருவகால மாற்றங்கள்லாம் வரும். அந்த உயிரினங்கள் அழிந்து விடக்கூடிய சாத்திக குறுகள்லாம் இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல்லாம் வந்து அழியாமல் பாதுகாக்கணும்னா நம்ம மரங்கள் நடலாம். அதே போல் வந்து காட்டில் மாசுபடுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கலாம். பிறகு வந்து நெகிழி உபயோகப்படுத்துறத வந்து நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறோம், எண்ணெய் வாங்குகிறோம், எண்ணெயோ பாலோ ஏதோ வாங்கிட்டு வரோம். அப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வந்து சில்வர் பாத்திரங்களையோ இல்லை வந்து மற்ற கண்ணாடியிலான குப்பிகளையோ வந்து உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இது சில சந்தைகளுக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம வந்து கையில் வந்து துணிப்பையை கொண்டு போகலாம். இந்த மாதிரிலாம் பயன்படும் போது சுற்றுப்புறத்துக்கு வந்து சீர்கேடு அடையாது. அதே மாதிரி வந்து ஈ கழிவுகளெல்லாம் வந்து நம்ம முறையாக அப்புறப்படுத்தணும். அதே போல் தொழிற்சாலைகள்லாம் வரக்கூடிய கழிவுகள்லாம் முறையாக சுத்திகரித்து பண்ணி அதை வந்து முறையாக வந்து எங்கே அப்புறப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் அப்புறப்படுத்தணும். கடலெல்லாம் வந்து திகரிப்பு பண்ணாமல் வரக்கூடிய கழிவுகள் கடல் வாழ் உயிரினங்களையும் பாதிக்கிறது. அதனால தான் இன்றைக்கி கடல் வாழ் உயிரினங்களின் வளங்கள் குறைந்து காணப்படுகின்றன. அதே மாதிரி வந்து காற்று மாசுபடாமல் இருக்கணும்னா வந்து நம்ம வந்து இந்த புகை பிடிக்கிறோம் இல்லையா, புகை பிடிக்கிறதுனால கூட நம்முடைய செயல்களினால்தான் அதிகமாக மனிதர்களுடைய செயல்களினால்தான் இயற்கையின் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக, அதாவது 90% மனிதர்களுடைய பங்களிப்பு தான் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு காரணம் என்று நான் கூறுவேன். அதனால் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பொறுப்போடும் இதுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கொடுத்து நடக்கிறோமோ நடந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய முதலீடுங்க. அதாவது நம்ம நினச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய இடத்துல சொத்து வாங்குகிறோம், இந்த இடத்துல சொத்து வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு காற்று உணவு நீர் கிடைக்காம என்ன தான் வச்சுருந்தாலும் அதனால் வந்து பிரயோஜனமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும்னா இயற்கையில் முதலீடு பண்ணுங்கள். இயற்கையில் உள்ள காற்றை வந்து சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள். அதே போல் வந்து நீர் வளத்தை பெருக்குவதற்கு குளங்களை தூர்வாருங்கள். நீர் வளத்தை பெருக்குவதற்கு உங்கள் அருகில் உள்ள சுற்றுப்புறங்களையும் நீர்வளங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள்.
ஐயா, இன்றைக்கு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள், பொதுமக்களுக்கு சுற்றுப்புற பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க இந்த சுற்றுப்புற பாதுகாப்பு குறித்து இன்னும் அவங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன, இந்தந்த பணிகள்லாம் செஞ்சால் இன்னும் சுற்றுப்புறம் மேம்பாடு அடையும் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்துரைகளை வழங்க விரும்புகிறீங்க ஐயா?
இது சிறப்பான ஒரு கேள்விங்க. அதாவது வந்து சுற்றுப்புறத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்குள்ளரும் வந்து அது வந்து உள்ளுணர்வாக வரணுங்க. அதாவது வந்து நம்ம என்ன நினைப்போம், ஒரு மரம், ஒரு பெரிய மரம், ரொம்ப வயதான மரம், ஒரு 20 வருடங்கள் வளர்ந்த மரம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரூம், ஒரு வீடு கட்டணும். நம்ம இருக்க, அதாவது நம்ம இருக்கிறதுக்கு வீடு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அந்த பகுதியில் வந்து ஒரு ரூம் கட்டி வாடகை கூடணும்னு நினைக்காம நிச்சயமாக அந்த மரம் இருந்தால் வந்து பல பேருக்கு வந்து வாழ்விடமாக இருக்கும். அதாவது வந்து அது ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலைன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த காற்றுலாம் இல்லாட்டி பின்னால் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்கிட்டு நம்மளுடைய சந்ததிகள் சுவாசிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய சந்ததிக்கும் கொடுத்து விட்டு போகணும். இல்லாட்டி வந்து அந்த சந்ததிகள் வந்து நம்மளை வந்து திட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து மரங்களை அதிகமாக நட வேண்டும். அது வந்து நீங்கள் இருக்கும் வீடுகளானாலும் சரி, தொழிற்சாலைகள் ஆனாலும் சரி, மற்ற ஊரில் உள்ள முக்கியமான இடங்களிலும் வந்து மரங்களை நட்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம். ஒரு மரம்ன்றதுங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க, மரம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பல உயிர்களுக்கு வாழ்விடமாக இருக்கிறது. ஒரு மரம் வந்து ஒரு வீட்டில் வச்சாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது ஒரு வீட்டில், அந்த வீட்டில் வந்து ஒரு 4 பேர் வந்து வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேருக்கும் வாழ்க்கை முழுவதும் பிராணவாயுவை அது தந்து கொண்டிருக்கும். சுத்தமான பிராணவாயுவை தந்து கொண்டு இருக்கக்கூடிய சக்தி அந்த மரத்திற்கு இருக்கிறது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் வேணுமாங்க? அதே போல் வந்து நல்ல காற்று வந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நோய் இல்லாத வாழ்க்கையை அமையும். அந்த போல் வந்து நீர் ஆதாரங்களை எல்லாம் வந்து நம்ம சுத்தமாக பார்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக வந்து நமக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா வந்து வள்ளுவரை தான் வந்து சொல்லியிருப்பார், நீரின்றி அமையாது யாரிற்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதனால் வந்து நீர் வந்து அத்தியாவசியமானது. அந்த நீரை வரவழைக்கக்கூடியது நம்முடைய மரங்கள் தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நம்ம வந்து கேக்கெலாம் வெட்டுறோம். இப்போல்லாம் வந்து நம்மளுடைய வழக்கமெல்லாம் மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏதோ ஒரு கேக் வாங்குகிறோம், மெழுகுவத்தி ஊதி அணைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லலை. அதையும் தாண்டி பிள்ளைகள் கையில் வந்து ஒவ்வொரு மரக்கன்றுகளை கொடுத்து, இந்த உன்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த மரம் நடு, அடுத்த பிறந்தநாள் போது இது கொஞ்சம் பெருசாக வளரும், அடுத்த பிறந்தநாளில் பெருசாக வளரும். இல்லாட்டி வந்து அவங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஒரு மரக்கன்றுகளை நீங்கள் வந்து இனிப்புகளை கொடுத்து அனுப்பும் பொழுது குழந்தைகள் கிட்ட வந்து மரக்கன்றுகளையும் கொடுத்து வச்சு அவங்க ஆசிரியர் மூலமாக நட சொல்லுங்கள். அந்த பள்ளிகள்லாம் வந்து பூத்துக்குழுங்கும் பூஞ்சோலைகளாக பூங்காவாக மாறட்டும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் பிள்ளையோ பெண்ணோ படிக்கும் பொழுது நல்ல படிப்பு வருவதற்கான நல்ல இயற்கை சூழலில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும். அதே போல் பிளாஸ்டிக் உபயோகத்தை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து குறைச்சிடணும். பிறகு வந்து இந்த வண்டியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், வண்டியெல்லாம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து காற்றை மாசுபடுத்துகிறோம். இப்போ வந்து பொது வாகனத்தை வந்து பயன்படுத்துகிறத வந்து நம்ம வந்து முக்கியமாக கருதணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்லேயே 4-5 வண்டி இருக்குது, அதெல்லாம் ஸ்டேட்டஸ் கிடையாது. என்னென்னா நம்ம வந்து பின்னாடி வர சந்ததிகளுக்கு துரோகம் விளைக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், பொது போக்குவரத்தான நம்மளுடைய பேருந்து சேவை இருக்குது, ரயில் போக்குவரத்து இருக்குது, அந்த மாதிரி வந்து மற்ற போக்குவரத்து இதுவெல்லாம் உபயோகப்படுத்தலாம். மிதிவண்டிகளை வந்து உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது காற்றில் மாசு ஏற்படும் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அந்த மாதிரி நெகிழி பையெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நான் வந்து துணி பையெல்லாம் எடுத்து போக சொல்லியிருக்கேன். பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது எண்ணெய் வாங்கணுனாலும் பால் வாங்கணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இயற்கை வளங்களை பாதுகாப்பது பற்றி நம்முடைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுத்தீர்களே ஆனால் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை என்றால் பிற்கால சந்ததிகள் உணவுக்காகவும் நீருக்காகவும் காற்றுக்காகவும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் மிக்க மனவேதனையுடன் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினத்தில் சுற்றுச்சூழல் தினம் ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம், சுற்றுப்புறம் எப்படியெல்லாம் மாசடையுது, இந்த சுற்றுப்புறம் தூய்மை கேடு விளைவிப்பதற்கு காரணங்கள் என்ன, குறிப்பாக சுற்றுப்புறத்தினுடைய நீர் ஆதாரங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, குறிப்பாக இன்றைய சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பிற்கு இன்றைய இளைஞர்களும் பொதுமக்களும் எப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து மிகச்சிறப்பான ஒரு மிக தெளிவான பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் உலக சுற்றுப்புறச்சூழல் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
இந்த சுற்றுப்புற சூழல் தினத்தை ஒட்டி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு புதுகை பண்பலைக்கும் இதை கேட்டு பயனுற்ற அனைத்து நேயர்களுக்கும், இந்த பயனுற்ற நேயர்கள் அனைவரும் இந்த சுற்றுப்புற சூழல் தினத்தை ஒட்டி ஒவ்வொரு மரங்கள் நட்டு இந்த நம்ம புதுகை பண்பலைக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் மிகவும் பயனுள்ள தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவரான டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அருமையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.